I want to read something from the first epistle of John.
ஒன்று யோவானிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன்.
He is writing this to believers.
அவர் விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தைகளை எழுதுகிறார்.
It's very important when we read scripture to know who is it written to.
வேதத்தை தியானிக்கும் போது யாருக்கு அந்த வசனங்கள் என்று சொல்லி நாம் தியானிப்பது மிக முக்கியமான காரியம்.
For example, if you're reading Matthew 23, it's mostly speaking to Pharisees.
மத்தேயு 23 எடுப்போம் என்றால் பரிசேயருக்கு குறித்த காரியங்களாக வார்த்தைகளாக இருக்கின்றன.
But here in 1 John 2, he says, "My little children, I'm writing to you."
முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 2 வசனத்திலே அவர் விசுவாசிகளுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார்.
Chapter 2 verse 1.
2 அதிகாரம் 1 வசனத்திலே என் பிள்ளைகளே என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார்.
John was about 95 years old and these were like his spiritual children.
அவர் 95 வயது நிரம்பிய யோவான் அங்கே தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக எழுதுகிறார்.
And what is he saying?
என்ன சொல்லுகிறார்?
I want to read verse 28.
28வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
Chapter 2 verse 28.
2 அதிகாரம் 28வது வசனம்.
இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள்.
Now, many of us may believe that if Jesus comes, we will all be taken up and we'll be very happy to meet him.
நாம் அநேகர் விசுவாசிக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி.
And they'll be very happy to meet him.
அவரை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக நாம் இருப்போம்.
But see what the Holy Spirit says to born again believers.
ஆனால் மறுபடி பிறந்த விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனியுங்கள்.
Remain in him, abide in him.
அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறது.
Why?
Yen?
So that when he appears, you can have confidence.
ஏனென்றால் அவர் வரும்போது தைரியம் உள்ளவர்களாக அவரை சந்திக்க முடியும்.
What about if you don't abide in him?
ஒருவேளை நீங்கள் அவரிலே நிலைத்திலே என்று சொன்னால் என்ன நடக்கும்?
Supposing you say, well, I have accepted Christ, I'm all right.
நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே நான் சரியாக தான் இருக்கிறேன்.
And you don't bother about verse 28.
அந்த 28வது வசனத்தை நீங்கள் கவலைப்படுவதில்லை.
Then it says you may shrink away from him in shame at his coming.
அப்பொழுது அவர் வருகைக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவீர்கள் என்று சொல்லப்படுகிறது.
And in the English it's almost as though you're running away now.
அது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஏதோ அவரை விட்டு ஓடி போவது போன்ற ஒரு காரியம் அங்கே நாம் பார்க்கிறோம்.
Is it possible that believers will be running away in shame when Christ comes?
கிறிஸ்து வரும்போது விசுவாசிகள் அப்படி வெட்கப்பட்டு ஓடக்கூடிய அனுபவம் இருக்குமா?
Sometimes we have to change our theological understanding because we've been taught wrong things in the past.
முன்னிலையிலே பல தவறான காரியங்களை உபதேசிக்கப்பட்டது நிமித்தமாக ஆவிக்குரிய நிலையிலே பல காரியங்களை பகுத்தாராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
I found when I studied the Bible I had to change many ideas I had before.
நானும் கூட வேதத்தை ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது என்னிலே இருந்த பழைய காரியங்கள் அனைவற்றையும் நான் மாற்ற வேண்டியதாக இருந்தது.
It is possible that many of you were baptized as little babies and then you read the scriptures and you gave up that because it was wrong.
ஒரு உதாரணத்துக்கு ஒரு अनेகர் நம்மிலே குழந்தை ஞானஸ்நானம் பெற்றிருப்போம், ஆனால் வேதத்தின் வசனத்தை நாம் வாசித்து அறிந்ததன் பின்பதாக மறுபடியும் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து செல்கிறோம்.
Like that, many ideas that we have inherited, we have to change when we see something else in the Word of God.
அதுபோல் தேவனுடைய வார்த்தையிலே நாம் अनेக காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது நாம் ஆலயத்திலே ஏற்றுக்கொண்ட பல காரியங்களை மாற்ற வேண்டும்.
Now, this is a very important matter because it speaks about the coming of Christ, which is going to be very soon.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சீக்கிரமாக இருப்பதை குறித்தான முக்கியமான காரியத்தை இங்கே குறிப்பிடப்படுகிறது.
So we can't afford to be mistaken in such an important matter.
ஆகவே இப்படிப்பட்டதான முக்கியமான காரியத்திலே நாம் தவறான காரியங்களை உணர்ந்து கொள்ள கூடாது.
Sometimes we read the Bible so fast that we don't stop and think about what it's saying.
ஒரு சில நேரங்களிலே வேதத்தை மிக வேகமாக வாசித்து சென்று விடுகிறோம். ஆகவே சிந்திப்பதற்கோ அல்லது நின்று அதை காரியங்களை ஆராய்வதற்கோ நமக்கு நேரம் இல்லை.
When you come to a verse like this, you must stop.
இப்படிப்பட்ட ஒரு வசனத்தில் நாம் வரும்போது நிற்க வேண்டும்.
And like a stopping at a traffic light, red light, and say, Lord, what are you trying to say to me?
ஒரு சிகப்பு விளக்கிலே நாம் டிராபிக்ல நிற்பது போல நின்று இந்த வசனம் என்ன சொல்கிறது சொல்லி ஆராய வேண்டும்.
It's possible that a child of God may have to shrink away in shame when Christ comes.
ஒருவேளை கிறிஸ்து வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை வெட்கப்பட்டு ஓடக்கூடிய சூழ்நிலைகளும் வரக்கூடும்.
Or if he abides in him, he will have great boldness when Christ comes.
அல்லது அவரிலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் தைரியமாக அவரை எதிர்கொள்ள முடியும்.
So if we are all born again children of God,
அப்படி என்றால் நாம் எல்லாம் மறுபடி பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் என்றால்,
and if Jesus comes,
இயேசு கிறிஸ்து வரும்போது,
there are going to be two groups here.
இங்கே இரண்டு கூட்டங்கள் இருக்கும்.
One, those who will be glad and bold to meet him.
ஒன்று சந்தோஷத்தோடும் தைரியத்தோடும் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும்.
And another that will shrink away in shame.
இன்னொரு கூட்டமோ வெட்கப்பட்டு ஓடும்.
Now you may not have believed that.
நீங்கள் ஒருவேளை அதை நீங்கள் விசுவாசிக்காமல்
இருக்கலாம். But now you see it in the word of God.
ஆனால் தேவனுடைய வசனத்திலே அதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம்.
He is not saying to unbelievers, he is talking to little children born again.
அவர் அவிசுவாசிகளுக்கு இந்த வசனங்களை வார்த்தைகளை சொல்லவில்லை, மறுபடி பிறந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்.
John wrote another book called Revelation.
யோவான் இன்னொரு புத்தகத்தையும் எழுதினார், வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி.
And there he uses a word very frequently.
அங்கே ஒரு பதத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறார்.
He speaks about overcoming.
அங்கே மேற்கொள்ளக்கூடிய அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார்.
There also he is not talking to unbelievers.
அங்கேயும் கூட அவிசுவாசிகளுக்கு அவர் பேசவில்லை.
Turn to Revelation chapter 2.
வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள்.
He is talking to the messenger of the church in Ephesus in verse 1.
அங்கே எபேசியனுடைய தூதனுக்கு பேசுகிறார் முதல் வசனத்திலே.
And then at the end he says in verse 7, let everyone who has a ear hear what the Spirit is saying to all the churches.
ஏழாவது வசனத்திலே எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சபைகளுக்கு என்று சொல்லி பொதுவாக மற்ற சபைகளையும் குறிக்கிறது.
Even though in the first sentence it says it's primarily for the messenger in the church in Ephesus.
முதல் வசனத்திலே அது எபேசு சபையினுடைய தூதனுக்கு என்று சொன்னாலும் கூட,
that means the leader of that church,
அந்த சபையினுடைய தலைவருக்கு என்று சொல்லி,
and therefore to that whole church,
அப்படி என்றால் அந்த சபையினுடைய அத்தனை அங்கத்தினர்களுக்கும்.
When it finishes it says this is for all the churches,
ஆனால் அந்த இது முடியும் போது அது எல்லா சபைகளுக்கும் என்று சொல்லி பொதுவாக சொல்லப்படுகிறது.
And what is he saying?
என்ன சொல்கிறார் அதிலே?
Verse 7,
ஏழாவது வசனம்,
what is it that we must hear what the Spirit is saying to the churches?
காதுள்ளவன் ஆவியானவர் சொல்ல எந்த காரியத்தை கேட்க வேண்டும்?
If you overcome, I'll give you to eat of the tree of life.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார்.
What if you don't overcome?
நான் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்?
Does the Lord tell a lie?
தேவன் பொய் சொல்வாரா?
No, he doesn't.
அவர் பொய் சொல்வதில்லை.
If he says, if you overcome, I'll give you this.
நீங்கள் ஜெயம் கொள்ளும் போது என்று அவர் சொல்லி இதை நான் கொடுப்பேன் என்று சொல்லும் போது,
இன் மை அண்டர்ஸ்டாண்டிங் இட் மீன்ஸ் தட் இஃப் ஐ டோன்ட் ஓவர் கம் ஐ வோன்ட் கெட் தட்.
என்னுடைய உணர்விலே நான் புரிந்து கொள்வது, அப்படி நான் ஜெயம் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த கனி எனக்கு கிடைக்காது.
And that's what the devil tries to deceive people into.
இதைத்தான் பிசாசானவன் மாய்மாலமாக ஜனங்களிடத்தில் ஏமாற்றுகிறான்.
You remember when God told Adam very clearly, if you eat from that tree of knowledge of good and evil, you will surely die.
அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த ஞானத்தின் விருட்ச கனியை நீ புசித்தால் நீ சாவா என்று சொன்னதை பிசாசானவன் வஞ்சித்து போட்டான்.
And immediately the devil comes and says, has God really said that?
அங்கே பிசாசானவன் வஞ்சனையோடு வந்து சொல்கிறான், உண்மையிலே தேவன் அப்படி சொன்னாரா என்று சொல்லி.
What is the first question that the devil asked man?
பிசாசானவன் மனுஷனிடத்திலே கேட்ட முதல் கேள்வி என்ன?
Has God really said that?
தேவன் உண்மையிலேயே அப்படி சொல்லி இருக்கிறாரா?
You think he really means that you'll die if you eat it?
உண்மையிலேயே அதை நீ சாப்பிட்டால் சாவா என்று நீ எதிர்பார்க்கிறாயா?
He was trying to put a doubt into Eve's mind that perhaps God may not be so strict about what he says.
அங்கே ஏவாளுடைய மனதிலே ஒரு சந்தேகத்தை அவன் விதைக்கிறான், ஒருவேளை தேவன் அவ்வளவு கடினமுள்ளவராக இருக்க மாட்டார் என்று சொல்லி.
He was implying, you're already a child of God.
அவன் சொல்லுகிறான், நீ உண்மையே நீ இப்பொழுதே தேவனுடைய பிள்ளைதான்.
God created you.
தேவன் உன்னை உருவாக்கி இருக்கிறார்.
He breathed into you.
அவர் உன்னிலே சுவாசத்தை ஊதி இருக்கிறார்.
And Adam is called the son of God in Luke chapter 3.
லூக் 3 அதிகாரத்திலே ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறார்.
And the devil could say, you're a son of God, Adam.
பிசாசு ஆதாம் இடத்துல சொல்ல முடியும், நீ தேவனுடைய குமாரன் என்று.
He, you're a daughter of God.
ஏவாளே நீ ஆண்டவருடைய குமாரத்தி என்று சொல்வான்.
Surely God can't be so strict about a small thing like this.
இப்படி ஒரு சாதாரண காரியத்தை குறித்து ஆண்டவர் இவ்வளவு கடினமாக இருக்க மாட்டாரே என்று அவர்களை வஞ்சித்து விட்டார்.
And you know that is the way he leads so many of God's children astray today.
இப்படி தான் தேவனுடைய अनेक ஜீவன் தேவனுடைய பிள்ளைகளை அவன் வேறு வழியிலே தப்பி விடுகிறான்.
Has God really said that you have to overcome in order to eat of the tree of life?
உண்மையிலேயே நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு?
Let me show you another verse.
இன்னொரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன்.
Chapter 2 Revelation verse 11.
வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 11 வசனம்.
My dear brothers and sisters.
எனக்கருமையான சகோதரனே சகோதரியே.
Remember this is the word of God.
இது தேவனுடைய வார்த்தை என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம்.
And more than 45 years ago I made a decision in my life.
45 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன்.
I was born again 51 years ago.
51 வருடங்களுக்கு முன்பதாக நான் மறுபடி பிறந்தேன்.
And about 49 years ago I started studying the Bible.
ஆனால் 49 வருடங்களுக்கு முன்பதாக நான் வேதத்தை ஆராய ஆரம்பித்தேன்.
Seriously.
மிக கவனமாக நேர்த்தியாக.
And I decided at that time.
அப்பொழுது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன்.
That if I find anything in the word of God that is different from what I think, I will give up my way of thinking and accept the word of God.
நான் வேதத்தை தியானிக்கும் போது வேதத்தினுடைய வசனம் நான் சிந்திப்பதை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த சிந்தனையை நான் விட்டுவிட்டு தேவனுடைய வசனத்தை நான் படிப்பேன்.
I have had to change many of my views as I studied scripture.
என்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை நான் மாற்ற வேண்டியதாக இருந்தது. இந்த வேதத்தை நான் ஆராய்ந்து படிக்கும்
many good things happened in my life.
என்னுடைய வாழ்க்கையில அநேக நல்ல காரியங்கள் நடந்தேறியது.
I discovered that I could rejoice always.
நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன்.
I discovered through the power of the Holy Spirit I could overcome my anger.
என்னுடைய கோபத்தை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொண்டு என்னால் மேற்கொள்ள முடியும் என்று நான் தெரிந்து கொண்டேன்.
Which before that I couldn't believe.
அதற்கு முன்பதாக அதை நான் விசுவாசிக்க முடியவில்லை, நம்ப முடியவில்லை.
Many wonderful things happen when you really believe that God's word is true.
தேவனுடைய வசனம் உண்மை என்று சொல்லி நீங்கள் மெய்யாகவே விசுவாசிக்கும் போது அருமையான அநேக காரியங்கள் நடந்தேறுகிறது.
Even today my attitude is the same.
இன்றைக்கு கூட என்னுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது.
Lord, after 50 years if you show me something here which I believed wrong for 50 years I will change my view.
ஒருவேளை கடந்த 50 வருடங்களாக நான் தவறாக யோசித்த ஒரு காரியத்தை நீங்கள் எனக்கு வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டினீர்கள் என்றால் நிச்சயமாக நான் மாற்றிக்கொள்வேன்.
And I want to tell you that has made me a very happy man.
அப்படிப்பட்டதான ஒரு நிலை என்னை மிக சந்தோஷமான ஒரு மனிதனாக மாற்றிவிட்டது.
And it will do the same for you.
அது உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்.
There is only one book that God wrote.
தேவன் ஒரே ஒரு புத்தகத்தை தானே எழுதி இருக்கிறார்.
And God sees how many people believe that.
தேவன் பார்க்கிறார் எத்தனை பேர் அந்த மெய்யான வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி.
If you believe that this is the only book in the world that God wrote, you will study it thoroughly.
இந்த ஒரு புத்தகம் மாத்திரமே தேவன் எழுதிய மெய்யான புத்தகம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் முழுமையாக பூரணமாக இதை தியானிக்க ஆரம்பிப்பீர்கள்.
That's why I have studied it and studied it and studied it for 50 years.
ஆகவே தான் கடந்த 50 வருடங்களாக தொடர்ச்சியாக நான் படித்து 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 தியானித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வசனத்தை.
There may be 100 things in the world, 1000 things I don't know.
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அநேக ஆயிரம் ஆயிரம் காரியங்கள் எனக்கு அறியாமல் இருக்கலாம்.
But I do want to know what God has said.
ஆனால் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதிலே நான் நிச்சயமாக இருக்கிறேன்.
So in the midst of all your other work,
உங்களுடைய பல வேலைகளின் மத்தியிலும் கூட,
in the midst of all the study you do for your profession,
உங்களுடைய வேலையை குறித்ததான காரியங்களை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்,
I want to encourage you to study God's word.
தேவனுடைய வார்த்தையை கூட நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த.
Don't be satisfied with what you hear from preachers.
பிரசங்கிமார்கள் கொடுக்கக்கூடிய வசனங்களை மாத்திரம் கேட்டுவிட்டு நீங்கள் திருப்தி அடைந்து விட வேண்டாம்.
Because some of them may not tell you everything in scripture.
ஏனென்றால் ஒரு சில நேரங்களிலே வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் அவர்கள் சொல்வதில்லை.
Don't be satisfied with what you see on Christian television.
நீங்கள் கிறிஸ்தவ டெலிவிஷன் சேனல்களை பார்க்கக்கூடிய காரியங்களை பார்த்து திருப்தி அடைந்து விட வேண்டாம்.
I've seen a lot of Christian TV programs.
நான் அநேக கிறிஸ்தவ டிவி சேனல்களை பார்த்திருக்கிறேன்.
And I noticed there are some subjects they never talk about.
அங்கே நான் பார்த்திருக்கிறேன் ஒரு சில காரியங்களை அவர்கள் பேசுவதே இல்லை.
They never talk about how to be free from the love of money.
எப்படி பண ஆசையிலிருந்து விடுபடுவது என்று அவர்கள் பேசுவதே இல்லை.
Never talk about how to be free from anger.
எப்படி கோபத்தை மேற்கொள்வது என்று சொல்லி அவர்கள் பேசுவதில்லை.
They never talk about how to repent and take up the cross every day and follow Jesus.
எப்படி ஒவ்வொரு நாளும் நாம் பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து ஆண்டவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதில்லை.
They say so many other things.
ஆனால் மற்ற காரியங்களை அவர்கள் சொல்கிறார்கள்.
So here is another thing the Bible says, Revelation 2:11.
இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 2:18 இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது.
Again the same thing. If you have a ear to hear, listen to what the Holy Spirit is saying.
மறுபடியும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்கக்கடவன்.
If you overcome, you will not be hurt by the second death.
ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை.
Now if that verse means like this,
உண்மையிலே அந்த வசனம் இப்படியாக இருக்கும் என்று சொன்னால்,
that even if you don't overcome, you will not be hurt by the second death.
ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ளவில்லை, ஜெயம் கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒருவேளை இரண்டாம் மரணம் இல்லை என்று சொன்னால்,
supposing a teacher tells the students,
ஒருவேளை ஒரு ஆசிரியர் மாணவனிடத்தில் இப்படி சொல்கிறார்,
you pass in this examination, you will be promoted to the next class.
நீ இந்த பரீட்சையிலே பாஸ் செய்தால் தான் அடுத்த வகுப்புக்கு உன்னை தேர்வாய்.
And after the examination is over,
பரீட்சை முடிந்ததன் பின்பதாக,
even those who fail are promoted to the next class.
அங்க பரீட்சையில தவறினவர்களும் கூட அடுத்த வகுப்புக்கு தேறினார்கள் என்று சொன்னால்,
then you'll go to the teacher and say you are a liar.
அப்படி என்று சொன்னா ஆசிரியர்ல சொல்றீங்க, நீங்கள் ஒரு பொய்யர்.
You said only those who pass will go to the next class.
நீங்க சொன்னீங்க தேறுகிறவர்கள், பரீட்சையில தேறுகிறவர்கள் மட்டுமே அடுத்த வகுப்புக்கு செல்வார்கள் என்று சொன்னீர்கள்.
And these people who failed are also promoted.
ஆனால் தோல்வி அடைந்தவர்களும் கூட அடுத்த வகுப்புக்கு சென்று இருக்கிறார்களே.
Is it true what Jesus said?
இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மைதானா?
These are the words of Jesus.
இது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள்.
He told John, say this.
அவர் யோவானிடத்தில் சொன்னார், நீ அப்படி சொல்லு என்று சொன்னார், எழுது என்று சொன்னார்.
Those who have a ear to hear, let them listen.
காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்று சொன்னார்.
And the Spirit is saying it to all the churches.
பரிசுத்த ஆவியானவர் எல்லா சபைகளுக்கும் இதை சொல்லுகிறார்.
This is not to the unbelievers.
அது அவிசுவாசிகளுக்கு அல்ல.
It's to the churches.
இது சபைகளுக்கு.
Church doesn't mean a building or a denomination.
சபை என்று சொல்வது ஏதோ ஒரு கூட்டத்தையோ அல்லது கட்டிடத்தையோ குறிப்பது அல்ல.
People.
அது ஜனங்கள்.
This is building is not a church.
இந்த கட்டடம் ஒரு சபை அல்ல.
It's people. This is the church.
இந்த ஜனங்கள், ஜனக்கூட்டம் தானே சபை.
The Spirit is saying to the church.
அந்த ஆவியானவர் இந்த சபை, இந்த ஜனக்கூட்டத்திற்கு சொல்கிறார்.
To this church.
அந்த சபைக்கு சொல்கிறார்.
To this one also.
இந்த சபைக்கும் கூட.
If you overcome, you will not be hurt by the second death.
நீங்கள் ஜெயம் கொள்ளும்போது இரண்டாம் மரணம் உங்களை தொடாது என்று சொல்லி.
Let me show you another thing.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன்.
Chapter 3, I don't want to show you all of them, but here is chapter 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம்
and verse 5.
5 வசனம்.
He who overcomes will be clothed in white raiment, and I will not erase his name from the book of life, but I will confess his name before my Father and before his angels.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன்.
You say, Lord, you mean a man's name can be erased from the book of life?
நீங்கள் சொல்கிற ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் ஒருத்தனுடைய பெயர் கிறுக்கி போடப்படுமா?
Are you trying to scare us or is it really true?
ஆண்டவரே, நீர் எங்களை பயமுறுத்த நினைக்கிறீரா அல்லது உண்மையிலேயே அப்படித்தானா?
Do you think Jesus is a liar?
நீங்கள் நினைக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து பொய்யர் என்று சொல்லி?
And in the olden days in India,
இந்தியாவிலே பழைய நாட்களிலே,
the old grandmothers used to frighten their little children, if you don't eat up your food, the police will come and take you.
சிறு பிள்ளைகளை சாப்பிடுவதற்கு பயமுறுத்துவார்கள் பாட்டிமார்கள், நீ சரியாக சாப்பிடவில்லை என்று சொன்னால் போலீஸ் உன்னை இழுத்துக் கொண்டு போய்விடும் என்று சொல்லி.
It was a lie.
அது ஒரு பொய்.
No police is going to come.
எந்த போலீஸ்காரனும் வருவதில்லை, இவர்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னார்.
You think Jesus is speaking like those old grandmothers?
அந்த பழைய பாட்டியை போல இயேசு கிறிஸ்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறாரா?
If you don't overcome, you'll be hurt by the second death.
நீ ஜெயம் கொள்ளவில்லை என்று சொன்னால் இரண்டாம் மரணத்தினால் நீ அழிந்து போவாய் என்று.
Your name will be erased from the book of life.
ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் கிறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி.
And actually Jesus is just speaking like those old grandmothers.
அல்லது இந்த பழைய பாட்டிமார்களை போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரா?
No, he's not like those old grandmothers.
இல்லை, அந்த பழைய பாட்டிமார்கள் போல அவர் சொல்லவில்லை.
There are many verses like this.
இது போல பல வசனங்கள் உண்டு.
Just one more, verse 21.
இன்னொரு வசனம் கூட, 21 வசனம், அதே அதிகாரத்திலே.
Verse 21.
3 அதிகாரம் 21 வசனம்.
He who overcomes, I will make him sit with me on my throne, just like I overcame, sat with my father on his throne.
நான் ஜெயம் கொண்டேன், பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்.
You know, I've listened to lots and lots of messages through the years.
இந்த வருடங்களிலே பல பல செய்திகளையும் பிரசங்களையும் நான் கேட்டிருக்கிறேன்.
Many many churches.
பல பல சபைகளிலே.
And I've almost never heard a message on these verses.
ஆனால் இந்த வசனங்களை குறித்து இதுவரை நான் ஒரு செய்தியை கூட கேட்டதில்லை.
If you overcome, you will sit with me on my throne just like I overcame.
நாம் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொண்டீர்கள் என்று சொன்னால் என்னோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்வீர்கள் என்று
சொன்னார். I see something there.
அங்கே நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன்.
That just like Jesus overcame, I'm supposed to overcome.
இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் கொண்டாரோ அதே போல் நானும் ஜெயம் கொள்ள வேண்டும்.
That's an amazing truth.
அது மிக ஒரு அருமையான ஒரு சத்தியம்.
Look what it says there.
என்ன சொல்லுகிறது பாருங்கள்.
He who overcomes will sit with me on my throne just like I also overcame and sat with the Father on his throne.
நான் ஜெயம் கொண்டேன் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு.
So I learned from that Jesus also overcame.
இந்த வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவும் கூட ஜெயம் கொண்டார் என்று சொல்லி.
And I have to follow his example in overcoming.
நான் ஜெயம் கொள்ளுகிறதே அவருடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும்.
You know, this is the big difference between Old Testament and New Testament.
இதுதான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசம்.
You need to understand this.
இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து
கொள்ள வேண்டும். In the Old Testament, God just gave commandments. Do this, don't do this, don't do this.
பழைய ஏற்பாட்டிலே அநேக பிரமாணங்களையும் கட்டளைகளையும் மாத்திரமே தேவன் கொடுத்தார். இதை செய்யாதே என்று சொல்லி.
Don't commit murder.
கொலை செய்யாது.
Don't commit adultery.
விபச்சாரம் செய்யாது.
Don't worship idols.
விக்கிரக ஆராதனை செய்யாது.
Don't steal.
களவு செய்யாது.
Honor your father and mother.
உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாய்.
It was all commandments.
அதெல்லாம் கட்டளைகளாக இருந்தது.
And most people could not keep all those commandments.
ஆனால் அநேக ஜனங்களுக்கு அந்த கட்டளைகளை அவர்களால் பின்பற்ற முடியவில்லை.
In the New Testament,
ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ
Jesus came and said, "Follow me."
இயேசு கிறிஸ்து சொன்னார், "என்னை பின்பற்றுங்கள்."
If you follow me, you don't need any commandments.
என்னை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் எந்த கட்டளைகளும் உங்களுக்கு அவசியம் இல்லை.
It's something like this.
அது இப்படியாக உதாரணமாக.
Supposing all of you don't know how to swim.
ஒருவேளை உங்கள் யாருக்கும் நீந்த தெரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம்.
And I want to teach you how to swim.
உங்களுக்கு நான் நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசிங்க.
So here on a board, I show you how to move your legs and move your hands.
அங்கே ஒரு போர்டிலே படம் வரைந்து எப்படி கைகளை அசைக்க வேண்டும், கால்களை அசைக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினேன் என்று சொன்னால்,
how you must breathe and breathe out.
எப்படி நீங்கள் மூச்சை எடுக்க வேண்டும், மூச்சை விட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வரைந்து காட்டினால்,
I show you for half an hour.
அது அரை மணி நேரம் உங்களுக்கு வரைந்து காட்டினால்,
I say, okay, now go and jump in the river and do what I showed you.
போய் ஆற்றுல போய் குதித்து நீங்கள் நான் சொன்னதை அதே போல் செய்யுங்க.
All of you will drown.
நீங்க எல்லாரும் மூழ்கி போவீர்கள்.
That was Old Testament.
அது பழைய ஏற்பாடு.
Do this, don't do this, move your hand like this, move your leg like this.
இதை செய்யாதே, இதை இப்படியாக அசையாதே, அப்படி அசை என்று சொல்வது.
But on the other hand,
ஆனால் அதற்கு மாறாக,
if I say, come with me to the river.
என்னோடு கூட இந்த ஆற்றுக்கு வாருங்கள்.
And just see what I am doing.
நீங்க பாருங்க நான் எப்படி செய்கிறேன் இந்த நீந்தலை என்று சொல்லி.
Follow me.
என்னை பின்பற்றுங்கள்.
Isn't that easier to learn?
அது படிப்பதற்கு எளிமையானது அல்லவா?
That is the difference between new covenant and old covenant.
அதுதான் புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம்.
Not laws.
பிரமாணங்கள் அல்ல.
Do this, don't do this.
இதை செய், அதை செய்யாது, இதை செய், செய்யாது என்று சொல்லக்கூடிய.
It's all been replaced by follow me.
அவை எல்லாவற்றையும் மாற்றி என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு
வார்த்தை. You must overcome.
நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும்.
How?
எப்படி?
Just as I overcame.
நான் ஜெயம் கொண்டது போல.
Oh, that's great.
அது அருமையான காரியம்.
If he had just told me overcome, I'd say, Lord, how?
ஒருவேளை ஜெயம் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் கேட்டிருப்பேன், எப்படி ஆண்டவரே என்று சொல்லி.
He says, follow me.
அவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள்.
What a wonderful verse Revelation 3:21 is.
என்ன ஒரு அருமையான ஒரு வசனம் இந்த 3:21 வசனம்.
If you overcome just like I overcame.
நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொண்டால்.
You know, Jesus very rarely said, believe in me.
Miga குறைவான நேரத்தில் சந்தர்ப்பங்களிலே இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசியுங்கள் என்று சொன்னார்.
He did say it sometimes.
அவர் சொன்னார் ஒரு சில இடங்களிலே.
Yeah, you must believe in me.
நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி.
But more frequently he said, follow me.
ஆனால் அதிகப்படியாக அவர் சொன்னது என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி.
You read in the Gospels.
சுவிசேஷங்களை அது வாசிக்கிறோம்.
Many times he said, follow me, follow me, follow me.
பல இடங்களிலே அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி.
Believe in me, he said just a few times.
என்னை விசுவாசியுங்கள் என்று ஒரு சில நேரங்களிலே சொன்னாலும் கூட.
But today in Christendom, it is believe in Jesus which is preached more than follow Jesus.
ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அதிகமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்றதை பிரசங்கிக்கிறோம். அவரை பின்பற்றுங்கள் என்பதை அல்ல.
And so, a lot of people are believing Jesus. They don't know what it is to follow him.
ஆகவே அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் எப்படி அவரை பின்பற்ற வேண்டும் என்று அறியவில்லை.
Then it becomes a counterfeit faith because it's only in the head.
அது ஒரு மாய்மாலமான விசுவாசமாக மாறிவிடுகிறது. காரணம் என்றால் அவருடைய அது மூளையில் மாத்திரமே, சிந்தனையில் மாத்திரமே அது இருக்கிறது.
I find one of the best pictures of believing in Jesus is marriage.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கான ஒரு மிக அருமையான ஒரு உதாரணம், ஒரு படம், சித்தரிப்பு என்று சொன்னால் அது திருமணம் என்று சொல்லலாம்.
You know, in a marriage, a girl gives herself to that man.
ஒரு திருமணத்திலே ஒரு பெண்ணானவள் தன்னையே ஒரு மனிதனுக்கு அர்ப்பணித்து விடுகிறாள்.
And saying, I believe in him.
நான் அவனை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்.
I can trust him.
அவனை நான் நம்புகிறேன்.
And I give myself to him.
என்னையே அவனுக்கு பூரணமாக கொடுக்கிறேன்.
This is true Christianity.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
Where Jesus stands there and says, "Will you trust me?"
அங்கே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு சொல்கிறார், "என்னை விசுவாசிப்பாயா?"
"Will you give yourself to me?"
"உன்னை எனக்காக ஒப்புக்கொடுப்பாயா?"
"Then follow me."
அப்படி என்றால் என்னை பின்பற்று.
And you see how in that after the wedding is over the bride follows the bridegroom.
அந்த திருமணம் முடிந்ததன் பின்பதாக எப்படி அந்த மணமகள் அந்த மணமகனை பின் தொடர்கிறார்?
Not just for one day.
அவர் ஒரு நாள் மாத்திரமல்ல.
She is a good wife all her life.
ஒரு நல்ல மனைவி என்று சொன்னால் அவள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுகிறாள்.
She has accepted this man now to be her head.
இந்த மனிதனை தனக்கு தலையாக தலைவனாக அவள் ஏற்றுக்கொண்டு விட்டாள்.
That is true Christianity.
அதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
I want to ask you whether you are married to Jesus Christ like that.
அப்படியாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒரு மணவாட்டியாக திருமணமாக இருக்கிறீர்களா கிறிஸ்துவோடு கூட என்று உங்களை நான் கேட்க விரும்புகிறேன்.
In the Old Testament they were married to a law.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அவர்கள் பிரமாணத்துக்கு அவர்கள் மணமாயிருந்தார்கள்.
Do this, don't do this, do this. It was a book, not a person.
அது பிரமாணமாக ஒரு புத்தகமாக, சட்ட புத்தகமாக இருந்தது, ஒரு மனிதன் அல்ல.
Can you sisters imagine how boring it would be if you had married a book?
சகோதரிகள் யோசித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பிரமாணத்துக்கு நீங்கள் ஒரு மணமகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் காலம் வரைக்கும்.
That's how it was in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு நாட்களே அப்படி தான் அது இருந்தது.
But see this wonderful verse, Romans 7:4.
ரோமர் 7:4 இந்த அருமையான பதத்தை பார்ப்போம்.
It says, brethren, you were made to die to the law so that now you can be married to Christ.
அப்படி போல என் சகோதரே, நீங்களும் மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து
என்னுடைய,
அதுதான் கிறிஸ்தவம்.
I don't need the instructions on the blackboard how to swim because I'm following someone who's teaching me how to swim.
எப்படி நீந்துவது என்று சொல்லி கரும்பலைகளை எழுதிய காரியங்களை நான் பார்க்கவில்லை. ஆனால் யாரோ செய்யக்கூடியதை நான் பார்த்து கற்றுக்கொள்கிறேன்.
I don't need a big book saying how to swim.
ஒரு எப்படி நீந்துவது என்று சொல்லி ஒரு பெரிய புத்தகம் எனக்கு தேவையில்லை.
That's the law.
அது பிரமாணம், நியாய பிரமாணம்.
I have a person who says follow me.
ஆனால் எனக்கு ஒரு மனுஷர் உண்டு, என்னை பின்பற்று என்று சொல்லி அவரை பின்பற்றுவது.
Who doesn't say overcome but says as I overcame you can also overcome.
அவர் ஜெயம் கொள் என்று சொல்லவில்லை, நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
What did Jesus overcome?
இயேசு கிறிஸ்து எதிலே ஜெயம் கொண்டார்?
Was there something Jesus had to overcome?
அவர் ஜெயம் கொள்ள வேண்டிய ஏதேனும் காரியங்கள் இருந்ததா?
See what he himself says in John 16.
யோவான் 16 அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பார்ப்போம்.
John chapter 16.
யோவான் 16.
The last part of verse 33.
33ஆம் வசனத்தினுடைய இரண்டாம் பகுதி.
In the world you will have a lot of tribulation but be take courage, I have overcome the world.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
Have you thought of that phrase, I have overcome the world?
அதை யோசித்திருக்கிறீர்களா? நான் உலகத்தை ஜெயித்தேன்.
How did Jesus overcome the world?
எப்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார்?
You remember in the temptation the devil offered all the world to Jesus, just bow down to me, I'll give it to you.
இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது பிசாசானவன், இந்த எல்லாவற்றையும் உனக்கு நான் தருவேன், நீ என்னிடத்திலே பணிந்து கொண்டால் என்று சொன்னான்.
He said no.
அவர் இல்லை என்று சொன்னார்.
I don't want it from you.
அது உன்னிடத்தில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார்.
I will not accept anything you offer me.
நீ எனக்கு கொடுக்கூடிய எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
I will not bow down to you.
நான் உனக்கு தலை பணிய மாட்டேன்.
What does it mean to bow down to Satan?
பிசாசுக்கு அடிபணிவது, தலை பணிவது என்பது என்ன அர்த்தம்?
See, the Bible, Jesus said, Satan is a liar and the father of all lies.
வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் பொய்யனும் பொய்யின் பிதாவுமாக இருக்கிறான் என்று சொல்லி.
Supposing the devil tells you,
ஒருவேளை பிசாசு உங்களிடத்தில் இப்படி சொல்லுகிறான்,
what do you want?
உனக்கு என்ன வேண்டும்?
You want something in the world?
இந்த உலகத்தில் எது உனக்கு வேண்டுமா?
You want a promotion?
உனக்கு ஒரு ப்ரமோஷன் வேண்டுமா?
You want a visa?
அல்லது உனக்கு ஒரு விசா வேண்டுமா?
I'll give it to you.
அதை உனக்கு நான் தருவேன்.
Just sign one false statement.
நீ ஒரே ஒரு பொய் சாட்சி மாத்திரம் கையெழுத்திடு.
ஜஸ்ட் மேக் ஒன் ஃபால்ஸ் சர்டிபிகேட்.
ஒரே ஒரு பொய் சர்டிபிகேட் மாத்திரம் நீ கையெழுத்திடு, கையொப்பமிடு.
I'll give you whatever you want.
நீ கேட்கிற எதையும் நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
Just cheat in one examination.
ஒரே ஒரு பரீட்சையில் மாத்திரம் நீ ஏமாற்று.
I'll make you pass.
உன்னை நான் பாஸ் செய்து விடுகிறேன்.
And do you know the number of believers who bow down to Satan in order to get that?
இந்த காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு எத்தனை விசுவாசிகள் பிசாசுக்கு தலை வணங்கி இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு?
Jesus said no.
இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னார்.
Have you said yes?
நீங்கள் ஆம் என்று சொன்னீர்களா?
Because you wanted something in the world so much.
ஏனென்றால் உலகத்தில் உங்களுக்கு அவ்வளவு அவசியமாக ஒரு காரியம் தேவைப்பட்டது.
And you told a lie.
அதற்காக ஒரு பொய் சொன்னீர்கள்.
You made a false statement.
ஒரு பொய் சாட்சி சொன்னீர்கள்.
You gave a false certificate.
அல்லது ஒரு பொய் சர்டிபிகேட்டை கொடுத்தீர்கள்.
You changed the marks and gave it.
அல்லது மார்க்குகளை மாற்றி நீங்கள் கொடுத்தீர்கள்.
You gave a false birth certificate.
அல்லது ஒரு பொய்யான ஒரு birth certificate, பிறப்பு சான்றிதழ் கொடுத்தீர்கள்.
False employment certificate.
அல்லது ஒரு பொய்யான ஒரு employment certificate கொடுத்தீர்கள்.
Nobody caught you.
யாரும் உங்களை இதுவரை பிடிக்கவில்லை.
You got what you wanted.
உங்களுக்கு வேண்டியது கிடைத்து விட்டது.
But you did not overcome the world.
ஆனால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கவில்லை.
The world overcame you.
மாறாக உலகமோ உங்களை ஜெயித்து விட்டது, மேற்கொண்டு விட்டது.
You bowed down to Satan for that one minute.
அந்த ஒரு நிமிடத்திலே பிசாசுக்கு நீங்கள் தலை வணங்கி விட்டீர்கள்.
And do you think it's going to benefit you?
அப்படி அந்த காரியம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
Can God bless something where you bowed down to Satan and got it?
பிசாசின் இடத்திலே நீங்கள் வணங்கி பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை தேவனால் ஆசீர்வதிக்க முடியுமா?
You ask yourself, it could be in other areas.
நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க, மற்ற காரியங்களிலும் கூட அது இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட சம்பவம்,
in order to get something you just bow down to Satan a little bit.
ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக பிசாசின் இடத்திலே சற்று தலை வணங்கி இருக்கக்கூடும்.
Just see what the devil told Jesus.
பிசாசு ஆண்டவர் இடத்திலே என்ன சொன்னார் என்று சொல்லி நாம் பார்ப்போம்.
Luke chapter 4.
லூக்கா 4 அதிகாரம்
verse 5.
5 வசனம்.
Satan led Jesus up and showed him all the kingdoms of the world in a moment of time.
பிசாசானவன் அங்கே அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து,
and he said in verse 6, I'll give you all of this and its glory because it's mine and I give it to whomever you wish, but you got to just worship me.
6 வசனத்திலே, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன்.
Verse 7, just worship me.
7 வசனம், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார்.
Jesus said, the word of God says you shall worship only the Lord your God.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
He overcame the world.
அவர் உலகத்தை ஜெயம் கொண்டார்.
And the ruler of this world.
அந்த உலகத்தின் அதிபதியையும் மேற்கொண்டார்.
It was not just once. All through his 33 years, the devil must have offered so many things to him.
தன்னுடைய 33 வருடங்களும் கூட பிசாசானவன் பல சோதனைகளுக்கு அவரை உட்படுத்தி இருக்கக்கூடும். எல்லாவற்றையும் மேற்கொண்டார்.
He always said no.
ஒரு நிலையிலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
He never became a very rich man.
அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக மாறவில்லை.
He never became very famous.
அவர் ஒரு பெரிய பிரசித்தி பெற்றவராக மாறவில்லை.
He was misunderstood all his life.
தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவரை அறிந்து கொள்ளாதவராக தான் அவர் காணப்பட்டார்.
I tell you this, if you really follow in Jesus footsteps, you will be misunderstood.
நீங்கள், நான் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றும் போது அநேக நேரங்களிலே மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும்.
I have experienced this.
இதை நான் அனுபவித்திருக்கிறேன்.
But you'll be a very happy person.
ஆனால் நீங்கள் மிகவும் சந்தோஷமான ஒரு நபர்.
Because in the presence of the Lord there is fullness of joy.
ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னத்திலே சந்தோஷத்தின் பரிபூரணம் இருக்கிறது.
And you won't have any fear of man or of the devil.
பிசாசை குறித்ததோ அல்லது மனுஷனை குறித்த பயமோ அங்கே நமக்கு இருக்காது.
And one day you will sit with Jesus on his throne.
ஒரு நாள் தேவனோடு கூட, கிறிஸ்துவோடு கூட, அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து
the word of God will be fulfilled in your life that If you overcome, you will sit with me on my throne.
அப்பொழுது தேவனுடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நீங்கள் ஜெயம் கொண்டு அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்காருவீர்கள்.
I want you to see something else in Luke chapter 4.
லூக்கா 4 அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன்.
Since here Jesus, full of the Holy Spirit, was led by the Spirit into the wilderness to be tempted by the devil.
முதலாவது வசனம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்குள் கொண்டு போகப்பட்டு.
Now, some people think if you are filled with the Spirit, all that happens is you speak in tongues.
ஒரு சிலர் நினைக்கிறோம், நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கும் போது அந்நிய பாஷைகளிலே பேசக்கூடிய அனுபவம் தான் என்று சொல்லி.
That's good.
அது நல்லது.
That's to wake you all up. I hope you're listening.
அது உங்களை எல்லாம் எழுப்புவதற்காக உள்ள ஒரு எழுப்பு மணி.
This is very important to listen to now.
இதை இப்பொழுது நீங்கள் உண்மையிலே கவனமாக கவனியுங்கள்.
That when you are filled with the Holy Spirit,
நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்போது,
the Holy Spirit can lead you, verse 2, to be tempted by the devil.
பரிசுத்த ஆவியானவர் உங்களை பிசாசு சோதிப்பதற்கு உங்களை நடத்தக்கூடும்.
Do you believe that?
அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
I've heard so many testimonies of people who were filled with the Holy Spirit.
நான் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறேன், பரிசுத்தாவியால் நிரம்பிய சாட்சிகள்.
Oh God filled me with the Holy Spirit and I spoke in tongues.
ஓ தேவன் என்னை பரிசுத்தாவியால் நிரப்பினார், நான் அந்நிய பாஷைகளிலே பேசினேன்.
God filled me with the Holy Spirit and I got an electric shock down my spine.
தேவன் என்னை பரிசுத்தாவியால் நிரப்பினார், ஒரு மின்சார தாக்கல் போல எனக்கு ஒரு தாக்குதல் ஏற்பட்டது.
God filled me with the Holy Spirit and I was like in heaven for 3-4 days.
தேவன் என்னை பரிசுத்தாவியால் நிரப்பியது நிமித்தமாக பரலோகத்தில் ஒரு 3-4 நாட்கள் இருந்தது போன்ற அனுபவம்.
God filled me with the Holy Spirit and I saw angels and visions.
நான் தேவனினை பரிசுத்தாவியால் நிரப்பியதனால் நான் தரிசனங்களையும் தேவதூதர்களையும் கண்டேன்.
Good.
நல்லதுதான்.
I never heard a testimony like this.
ஆனால் இப்படி ஒரு சாட்சியை நான் இதுவரை கேட்டதில்லை.
God filled me with the Holy Spirit and he led me straight into temptation, being tempted by the devil.
தேவனினை பரிசுத்தாவியால் நிரப்பி நேரடியாக பிசாசு சோதிப்பதற்கு என்னை நடத்தினார் என்று சொல்லி.
Is that in your Bible?
உங்களுடைய வேதத்தில் அப்படி இருக்கிறதா?
Does the Holy Spirit lead us to be tempted by the devil?
பரிசுத்த ஆவியானவர் நாம் சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு நம்மை நடத்துகிறாரா?
Does Jesus say to you, follow me and overcome?
இயேசு கிறிஸ்து சொல்கிறாரா, என்னை பின்பற்றுங்கள், ஜெயம் கொள்ளுங்கள் என்று சொல்லி?
How can you overcome if there's nothing to overcome?
ஜெயம் கொள்வது எப்படி, எதையும் ஜெயிப்பதற்கு நமக்கு இல்லை என்று சொன்னால்?
Overcome means there's some enemy to be overcome.
மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதிராளி யாராவது நமக்கு இருக்க வேண்டுமே.
Here you see the example.
இங்கே அந்த உதாரணத்தை நாம் பார்க்கிறோம்.
Jesus says, follow me.
இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள்.
You know, many times when you face some trial,
அநேக நேரங்களிலே நாம் சோதனைகளுக்கு உட்படும் போது,
is the Holy Spirit leading you there?
பரிசுத்த ஆவியானவர் நம்மை அங்கே நடத்துகிறாரா?
Yes.
ஆம்.
He's leading you to follow Jesus, to be an overcomer.
நீங்கள் அந்த இடத்திலே மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியார் உங்களை நடத்துகிறார்.
Is it the devil who's tempting you?
பிசாசானவன் உங்களை சோதிக்கிறானா?
Yes.
ஆம்.
Who tempted Jesus here?
இயேசு கிறிஸ்துவை யார் சோதித்தார்?
Not the Holy Spirit.
பரிசுத்த ஆவி அல்ல.
God doesn't tempt anybody.
யாரையும் தேவன் சோதிப்பதில்லை.
It's the devil who tempted Jesus.
பிசாசானவன் தாமே சோதிக்கிறான்.
But who led him there to be tempted by the devil?
ஆனால் பிசாசானவன் சோதிப்பதற்கு யார் அவரை வழி நடத்தினார்?
The Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்.
I thank God for the numerous times in my life where God has led me to temptation and trial.
என்னுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே பல நேரங்களிலே சோதனைகளிலே தேவன் என்னை நடத்தியதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
He didn't tempt me.
என்னை அவர் சோதிக்கவில்லை.
But he led me to places where I was tested and tempted by the devil.
ஆனால் பிசாசானவன் என்னை சோதிப்பதற்கு அவர் என்னை நடத்தினார்.
I remember when I was working in the Indian Navy.
நான் இந்தியன் நேவியிலே வேலை செய்யும் நாட்களை நினைவு கூறுகிறேன்.
Sometimes my senior officers would ask me to do something which was wrong.
என்னுடைய மேல் அதிகாரிகள் ஒரு சில நேரங்களிலே தவறான ஒரு காரியத்தை என்னை செய்ய சொல்வார்கள்.
They knew it was wrong, I knew it was wrong.
அவர்களுக்கு தெரியும் அது தவறு என்று, எனக்கும் தெரியும் அது தவறு என்று.
But all the other officers would do it because they wanted a good report or a promotion or something like that.
மற்ற அதிகாரிகள் எல்லாம் நல்ல ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் செய்து விடுவார்கள்.
And for me the temptation was just like this.
எனக்கு இதே போல தான் அந்த சோதனை இருந்தது அப்பொழுது.
The devil says.
பிசாசானவன் சொல்கிறான்.
Do you want a promotion?
உனக்கு ப்ரமோஷன் வேண்டுமா?
Just shut your eyes and do this.
நீ வாடு, கண்களை மூடி அவர் சொல்றதை செய்து விடு.
You'll get your promotion. You'll get a good report.
உன்னுடைய பதவி உயர்வு உனக்கு கிடைத்து விடும். நல்ல ரிப்போர்ட் கிடைக்கும்.
But I had to sign something wrong.
ஆனால் தவறான ஒரு காரியத்தில் நான் கையொப்பம் இட வேண்டும்.
I said, I'm a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னேன்.
So I stand before my senior officer.
ஆகவே என்னுடைய உயர் அதிகாரிக்கு முன்பாக நிற்பேன்.
I'd say, I'm sorry, sir, I'm a Christian.
நின்று சொல்வேன், என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி.
My conscience does not permit me to do that.
என்னுடைய உள்ளான உணர்வு அதை செய்வதற்கு என்னை அனுமதிக்கவில்லை என்று சொல்வேன்.
It happened to me many times.
பல நேரங்களிலே எனக்கு அப்படி ஒரு சோதனை வந்தது.
When I was 22, 23 years old.
22, 23 வயதாக நான் இருக்கும்போது இப்படிப்பட்ட சோதனைகள் வந்திருக்கு.
Once I got a transfer in half an hour.
ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஒரு இடமாற்றம், ஒரு டிரான்ஸ்பர் கிடைத்தது.
Because I said, I'm sorry, sir. I'm a Christian.
ஏனென்றால் என்னை மன்னித்து விடுங்கள், நான் இதை செய்ய மாட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னதனால்.
But do you know what the result of that was?
ஆனால் அதனுடைய கடைசி காரியம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு?
I was baptized when I was 21.
நான் 21 வயதிலே ஞானஸ்நானம் பெற்றேன்.
And then the next 2-3 years, this so many times it happened.
அந்த அடுத்த 2-3 வருடங்கள் பல நேரங்களிலே எனக்கு இது சோதனை
வந்தது. In the ship, in the naval base.
அது கப்பலிலே இருக்கலாம், அல்லது தரைத்தளத்திலே இருக்கலாம்.
And I had to stand up to my senior officer and say, I'm sorry, sir. I'm a Christian. I can't do that.
ஒவ்வொரு முறையும் என்னுடைய உயர் அதிகாரிக்கு முன்பதாக நான் நின்று என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் நான் செய்ய முடியாது, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று.
God was testing me.
தேவன் என்னை சோதித்துக் கொண்டிருந்தார்.
See, to say no to a senior officer in the Navy is more serious than in your secular job.
உங்களுடைய உலக பிரகாரமான வேலையை காட்டிலும் ஒரு நேவியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிக்கு அப்படி இல்லை என்று சொல்வது மிகப்பெரிய காரியம்.
In the secular job, they just sack you.
உலக பிரகாரமான காரியத்திலே உங்களுக்கு ஒருவேளை வேலை போய்விடும்.
There, if you say no, they'll put you in jail.
ஆனால் அங்கே இல்லை என்று முடியாது என்று சொன்னால் உங்களை ஜெயிலிலே போட்டு விடுவார்கள்.
Somehow God protected me.
ஆனால் தேவன் எப்படியோ என்னை காத்துக்கொண்டார்.
And 3 years later,
3 வருடங்கள் கழித்து,
God spoke to me one day.
தேவன் என்னிடத்திலே ஒரு நாள் பேசினார்.
Said, I'm calling you for my service.
உன்னை என்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கிறேன்.
That was the greatest promotion I got in my life.
அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு.
But He had tested me a number of times.
ஆனால் அதற்கு முன்பதாக பல நேரங்களில் என்னை சோதித்து பார்த்தார்.
I want to ask you something.
உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Is it possible that God is calling you for something better?
இதை காட்டிலும் மேன்மையான காரியத்துக்கு தேவன் உங்களை ஒருவேளை அழைத்துக் கொண்டிருக்கிறாரா?
Some tremendous ministry that he has for you.
மிக அருமையான நேர்த்தியான ஊழியம் உங்களுக்காக வைத்திருப்பார்.
With a mighty anointing of the Holy Spirit upon your life.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகத்தோடு கூட உங்களுக்கு ஒரு ஊழியம்.
That will keep on increasing and increasing and increasing as the years go by.
அது வருடங்கள் கழிய கழிய அது இன்னும் கூடிக்கொண்டே மேற்கொண்டு கொண்டே இருக்கும்.
But he won't do it until he tests you first.
ஆனால் உங்களை சோதிப்பதற்கு முன்பதாக அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு உங்களை அழைக்க மாட்டார்.
You know, when they make these, when they test aluminium to make aeroplanes.
இந்த ஏரோப்ளேன் விமானங்கள் செய்வதற்கு அலுமினியத்தை அவர்கள் சோதிக்கும் போது,
they put it in the burning furnace.
அதை அவர்கள் அக்கினியிலே போடுவார்கள்.
And they take it out and put it in ice.
மறுபடியும் அதை குளிர்ந்த ஐஸிலே போடுவார்கள்.
Put it back in the furnace.
மறுபடியும் அதை அக்னியிலே தீயிலே
போடுவார்கள். Put it back into the ice.
மறுபடியும் அதை ஐஸிலே போடுவார்கள்.
To see if it'll crack.
அது வெடிப்பு விடுகிறதா என்று சொல்லி பார்ப்பார்கள்.
If it cracks.
அது வெடிப்பு விடும் என்று சொன்னால்,
we can't use this for making aeroplane.
அதை விமானம் செய்வதற்கு பயன்படுத்த முடியாது.
It's very dangerous to make.
என்றால் அது மிக ஆபத்தான காரியம்.
We'll use it for making some children's toys or something.
அது ஏதோ சிறு பிள்ளைகளுடைய விளையாட்டு சாமான்கள் செய்வதற்கு பயன்படுத்தலாம்.
And God tests you.
தேவன் உங்களை சோதிக்கும் போது,
Put you in this situation, that situation.
உங்களையும் கூட இப்படிப்பட்டதான வித்தியாசமான சூழ்நிலைகளை போட்டு சோதிப்பார்.
And you crack.
ஒருவேளை நீங்கள் வெடிப்பு விடக்கூடும்.
You don't stand firm.
நீங்கள் நிலை நிற்பதில்லை.
God says.
தேவன் சொல்கிறார்.
I can't use this person for the ministry I planned for him.
நான் இவனுக்கு வைத்திருக்கும் ஊழியத்துக்கு இவனை பயன்படுத்த முடியாதே.
Just make him an ordinary believer who drifts along in life.
அவன் அப்படியே ஒரு சாதாரண விசுவாசியாக அனுதன வாழ்க்கையிலே கடந்து செல்லவனாகத்தான் வைத்திருக்க முடியும்.
Do you know, brothers and sisters, what you are missing when you compromise and say yes to the devil?
விசுவாசிக்கு ஆம் என்று சொல்லி உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய நேரங்களிலே எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நாம் இழக்கிறோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோமா?
There was a Old Testament prophet called Elijah.
எலியா என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஒருவன் உண்டு.
One day God said to him, I want you to select Elisha to be your servant.
தேவன் ஒரு நாள் அவனிடத்தில் சொன்னார், எலிசாவை நீ உனக்கு அடுத்தபடியாக நீ அவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்.
Elisha was initially just Elijah's servant pouring water for him to hand his wash his
hands. அவன் எலியாவுக்கு அவனுடைய காலிலே தண்ணீரை ஊற்றும் ஒரு ஊழியக்காரனாக தான் இருந்தார்.
But finally God said he's going to be the next prophet.
ஆனால் கடைசியாக தேவன் எலியாவிடத்தில் சொன்னார், எலிசா தான் உன்னை பின்தொடர்வான் என்று.
Because he was faithful.
ஏனென்றால் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான்.
Then God told Elisha.
அப்பொழுது எலிசாவிடத்திலே தேவன் சொன்னார்,
I want you to take a servant called Gehazi.
நீ கேயாசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனை எடுத்துக்கொள்.
Gehazi was supposed to be the next prophet.
அவன்தான் அடுத்த தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும்.
If Elisha got double the anointing of Elijah, Gehazi would have got 4 times the anointing of Elijah.
எலியாவினுடைய இரட்டிப்பான வரத்தை எலிசா பெற்றது போல கேயாசி ஒழுங்காக தொடர்ந்திருந்தான் சொன்னால் 4 மடங்கு ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை பெற்றிருக்கும்.
But God doesn't anoint a person before he tests him.
ஆனால் தேவன் ஒருவனை சோதிப்பதற்கு முன்பதாக அவனை அபிஷேகிப்பதில்லை.
And you read in 2 Kings chapter 5.
ரெண்டு ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
God tested Gehazi.
கேயாசியை ஆண்டவர் சோதித்து பார்த்தார்.
When rich man came with a lot of money.
ஒரு ஐஸ்வர்யவான் அநேக பணத்தோடு வந்தான்.
God was watching what is Gehazi going to do.
கேயாசி என்ன செய்கிறான் என்று சொல்லி தேவன் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தார்.
That was Naaman with his leprosy.
அங்கே நாமானுடைய அந்த குஷ்டரோக சம்பவம் அது.
And Gehazi went after him after he was healed.
அவன் சுகம் பெற்றதன் பின்பதாக கேயாசி நாமானை தொடர்ந்து சென்றான்.
God is money.
அந்த பணத்தை எடுத்துக்கொண்டான்.
And Elisha said to him.
எலிசா அவனிடத்தில் சொன்னான்.
You not only got Naaman's money, you got his leprosy also.
நீ அவனுடைய பணத்தை மட்டுமல்ல அவனுடைய குஷ்டரோகத்தையும் பெற்றுக்கொண்டாய் என்று சொன்னான்.
You could have got 4 times the anointing of Elijah.
எலியாவினுடைய அபிஷேகத்தின் 4 மடங்கு நீ பெற்றிருக்க கூடும்.
But because you compromised here just for some earthly gain.
உலக பிரகாரமான ஒரு சில காரியங்களுக்கு நீ ஒத்து போனது நிமித்தமாக.
Okay, you got money.
பணம் உனக்கு கிடைத்ததுதான்.
Elisha says you are a richer man than me now.
எலிசா சொல்லி சொன்னான் என்னை காட்டிலும் நீ ஒரு பணக்காரன் தான்.
I am a poor prophet and you are a rich man.
நான் ஒரு ஏழை தீர்க்கதரிசி ஆனால் நீ ஒரு ஐஸ்வர்யவான்.
But see what you lost.
ஆனால் நீ இழந்தது என்ன?
Not only you.
நீ மாத்திரமல்ல.
Your children will get leprosy.
உன்னுடைய சந்ததிகளுக்கும் கூட அந்த குஷ்டரோக சாபம் வரும்.
Read that in 2 Kings chapter 5.
அது ரெண்டு ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கு.
And I can imagine one day.
நான் இதை யோசித்து பார்த்தேன் ஒரு நாள்.
Gehazi's little 6-year-old boy comes to him.
அவனுடைய 6 வயது மகன் வருவான் என்று வைத்துக் கொள்வோம்.
To Gehazi.
கேயாசி இடத்திலே.
Says daddy.
அவன் அப்பா.
What is this white patch I've got on my hand?
இது என்னப்பா என்னுடைய கையிலே ஒரு வெள்ளை தடும்பு இருக்கிறதே.
I don't feel anything here.
அதுல எனக்கு ஒன்றுமே உணர்வில்லையே.
What can Gehazi tell his son?
கேயாசி என்ன சொல்ல முடியும் தன்னுடைய மகனிடத்திலே?
What a fool he was.
எவ்வளவு ஒரு பெரிய ஒரு முட்டாளாக இருந்தான் பாருங்க.
Bow down to the devil and lose the anointing of God.
பிசாசினிடத்திலே வணங்கியது நிமித்தமாக தேவனுடைய அபிஷேகத்தை இழந்தான்.
These things are written for our instruction.
இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது.
What shall I say to you?
உங்களிடத்தில் நான் என்ன சொல்லுவேன்?
Be an overcomer.
ஒரு ஜெயங்கொள்ளுகிறவனாக இருங்கள்.
Then you will not be ashamed when Jesus comes again.
அப்பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடி வரும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள்.
We are being tested on earth today.
இன்றைக்கு பூமியிலே நாம் சோதிக்கப்படுகிறோம்.
The Holy Spirit leads us as he led Jesus.
இயேசு கிறிஸ்துவை நடத்தியது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் சோதனைக்குள் நடத்திக் கொண்டிருக்கிறார்.
Let me show you this in Revelation chapter 20.
வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே இதை காட்ட விரும்புகிறேன் உங்களுக்கு.
Revelation 20.
வெளிப்படுத்தின விசேஷம் 20. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சிறுபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இவர்கள் ஜெயம் கொண்டவர்கள். இவர்கள் சிறைச்சேதம் செய்யப்பட்டவர்கள்.
Because they were told, will you deny Christ?
அவர்களிடத்தில் கேட்டார்கள், இயேசுவை மறுதலிப்பாயா என்று.
He said no.
அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள்.
Cut off his head.
அவருடைய தலைகள் சிறைச்சேதம் செய்யப்பட்டது.
There were many of our brothers and sisters in Christ who faced that 1600 years ago.
1600 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட சோதனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்.
People suffering like that in the world today.
இன்றைக்கும் கூட உலகத்திலே அப்படி 1000 ஜனங்கள் உண்டு.
Who are willing to lose their heads for the sake of Christ. They will not deny him.
கிறிஸ்துவுக்காக மறுதலிக்காமல் தங்கள் உயிரை கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
And do you compromise your conviction for some little earthly gain?
உலக பிரகாரமான ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டுக் கொடுத்து விடுகிறீர்களா?
Let me show you this verse finally.
கடைசியாக உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன்.
Chapter 21 verse 7.
21:7 வசனம்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான்.
What a word. I'm excited when I read it.
இதை வாசிக்கும் போது நான் பரவசம் அடைகிறேன்.
I will be his God.
நான் அவன் தேவனாய் இருப்பேன்.
You know what that means?
அது அர்த்தம் என்ன தெரியுமா?
Apply it to yourself.
உங்களுடைய
வாழ்க்கையில
என்னுடைய வாழ்க்கையில அதை எனக்கு அபியாசப்படுத்தினேன்.
I say, Lord, I want you to be my God.
ஆண்டவரே, நீர் எனக்கு தேவனாக இருக்க வேண்டும் என்று.
Just like you call yourself God of Abraham, God of Isaac, God of Jacob.
எப்படி நீங்கள் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் என்று சொல்லுகிறது போல,
here it says he'll be the God of Zach Punin.
இங்கே ஜாக் புன்னனுடைய தகப்பன் என்று சொல்லும்போது,
God,
தேவன்,
put your name there.
உங்களுடைய பெயரை அங்கே போட்டு,
God of your name.
உங்களுடைய பெயர், இன்னாருடைய தகப்பன் தேவன்.
And I will be his son.
நான் அவருடைய குமாரன்.
And I will inherit everything.
அவருடைய எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன்.
What is the condition?
அதற்கு என்ன நிபந்தனை?
Overcome.
ஜெயம் கொள்ள வேண்டும்.
He who overcomes.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ.
Jesus is coming back soon.
இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறார்.
Everybody talks about that.
எல்லாரும் அதை குறித்து பேசுகிறார்கள்.
Let's look back at the verse we saw at the beginning.
முதலாவது நாம் பார்த்த அந்த வசனத்தை மறுபடியும் நாம் பார்ப்போம்.
1 John 2:28.
1 யோவான் 2:28.
Little children,
சிறு பிள்ளைகளே,
abide in him.
அவரிலே நிலைத்திருங்கள்.
Now imagine for a moment this is not me standing here. Imagine that I am not standing here.
ஒருவேளை நான் இங்கே இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள்.
Apostle John is standing here.
இங்கே அப்போஸ்தலன் யோவான் அப்போஸ்தலன் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள்
95 years old.
95 வயது நிரம்பியவர்.
He's so old he can't even stand, sitting on a chair.
அவர் அவ்வளவு வயது முதிர்ந்தவர், நிற்க கூட முடியவில்லை, உட்கார்ந்து இருக்கிறார் நாற்காலியிலே.
White beard and hair.
அவருடைய தலையும் அவருடைய தாடியும் வெள்ளையாக இருக்கிறது.
Tremendous love for all of us.
நாம் எல்லாருக்கும் அதிகமான அன்பை கொண்டு,
anointed apostle who's walked with God for 65 years.
65 வருடங்கள் தேவனுடைய அபிஷேகத்திலே நடந்த ஒரு மனுஷன்.
Imagine that he's talking to you.
அவர் இப்பொழுது உங்களிடத்தில் பேசுவார் என்று சொல்லி யோசித்து பாருங்கள்.
Little children,
சிறு பிள்ளைகளே,
abide in him.
அவரிலே நிலைத்திருங்கள்.
So that you don't get ashamed when he comes again.
நீங்கள் அவர் வரும்போது வெட்கப்பட்டு போகாத படிக்கு.
Be an overcomer.
ஒரு ஜெயங்குளவர்களாக இருங்க.
Say, Lord,
சொல்லுங்கள், ஆண்டவரே,
I'm sorry for all the years where I compromised.
நான் உலகத்தோடு ஒத்து போன அத்தனை வருடங்களுக்காகவும் என்னை மன்னியும்.
I want to be an overcomer.
நான் ஒரு ஜெயங்குளவனாக மாறவும்.
I want to overcome every sin in my life.
என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களையும் மேற்கொள்ள வேண்டும்.
Fill me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பு.
Help me to live with a clear conscience in every situation.
ஒரு தெளிவான மனசாட்சியோடு எல்லா சூழ்நிலையிலும் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும்.
Never to compromise no matter what earthly gain I get.
எப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியம் எனக்கு கிடைத்தாலும் அதற்கு நான் உலகத்தோடு ஒத்துப்போகாதபடி எனக்கு உதவும்.
Let's pray. Let's pray. While our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் எல்லாம் தாழ்த்திய நேரத்திலே.
Do you want to be an overcomer?
நீங்கள் ஜெயங்குளிகரவனாக இருக்க வேண்டுமா?
Will you say, Lord Jesus?
நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இயேசுவே,
I want to be an overcomer.
நான் ஜெயங்குளிகரவனாக இருக்க வேண்டும்.
I want to overcome like you overcame.
நீர் ஜெயங்கொண்டது போல நானும் ஜெயங்கொள்ள வேண்டும்.
Fill me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும்.
Help me to be true, Lord.
அண்டவரே, நான் உண்மை உள்ளவனாக இருக்க எனக்கு கிருபை செய்.
Cleanse my past failures in the blood you shed for me.
நீர் எனக்காக சிந்திய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக பழைய தோல்விகளை எல்லாம் கழுவியரும்.
And help me to go in a new direction from today.
இன்றையிலிருந்து ஒரு புதிய திசையிலே, புதிய வழியிலே செல்ல எனக்கு கிருபை செய்யும்.
Help me to glorify your name.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
In Jesus' name.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே.
Amen.
Amen.